அத்தியாயம் 4. அவனாயிவன். 100 ஆண்டுகளுக்கு முன் மிகப்பெரிய ஆன்மீகத் தோன்றலாகப் பிறந்து தமிழ் மக்களை ஆன்மீக வாழ்வில் உயர்த்த வாழ்நாள் முழுவதும் முயற்சி செய்து எல்லோர் முன்னிலையிலும் ஜோதியில் கலந்தவர் வள்ளலார் ராமலிங்கடிகள். இந்த மெட்ராஸ் நகரின் கந்தகோட்டத்து முருகனையும் திருவொற்றியூர் வடிவுடை நாயகி சமேத தியாகராஜரையும் பார்த்து மனமகிழ்ந்து அந்த மகிழ்ச்சியில் தர்மமிகு செல்வமிகு சென்னை என்று பலவிதமாகப் போற்றிப் பாடல்களை அவர்மேல் பாடி அப்படிப்பட்ட கோயில்கள் கொண்ட இந்த மெட்ராஸ் நகரை பெருமைப்படுத்தி தானும் மகிழ்ந்து அத்தனை பேரையும் மகிழ்வித்தார். மெட்ராஸுக்கு வடக்கே உள்ள ஆந்திர மக்களால் சென்னப்பட்டணம் என்று செல்லமாகவும் தெற்கே வாழும் தமிழர்களால் பட்டணம் என சுருக்கமாகவும் அழைக்கப்பட்ட இந்த மெட்ராஸ் மாநகரம் இப்போது வள்ளலாரால் புகழப்பட்ட அந்தப் பெருமைகளெல்லாம் காணாமல் போய் கந்தலுடை அணிந்த கிழப்பிச்சைக்காரன் போல மோசமாக காணப்பட்டது. காரணம் மழை. மழைதான். கடலிலிருந்து அங்குள்ள எல்லா தண்ணீரையும் களவாடிய மேகங்கள் அத்தனை நீரையும் இந்த மெட்ராஸ் நகரத்தின் மீதே கொட்டிவிட்டதோ என்னவோ. சாதாரண மக்களின் அவதி சொல்லவண்ணா நிலையில் இருந்தது. சைதாப்பேட்டை அடையாறு நதியில் மேல் எழுப்பப்பட்ட ரயில் பாலம் இன்னும் சீரடையாததால் நீண்ட தூர ரயில்கள் எழும்பூரிலிருந்து தெற்கு பக்கம் இன்னமும் ஓட ஆரம்பிக்கவில்லை. நல்ல காலமாக அதே சைதாப்பேட்டை ஆற்றில் சாலை மார்க்கமான மர்மலாங் பாலம் சேதமடையாமல் இருந்ததால் இன்று காலை வரை அரசாங்கத்தார் பெருமுயற்சி செய்து சேற்றை அகற்றிவிட்டு அந்த பாலத்தை ஓடுகளமாக சீரமைத்தனர்.
ஆசிரியர் திவாகர் அவர்கள் எழுதிய திரவதேசம் பாகம் 1 உங்களுக்காக வாசித்தது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா.
மாம்பலம் பாலம் என்பது மருவி மர்மலாங் பாலம் என்றழைக்கப்பட்ட அந்த புகழ்பெற்ற பாலம்தான் தற்சமயத்துக்கு மதராசையும் தெற்கே மற்ற இடங்களையும் இணைக்கும் ஒரே வழியாகவும் ஆகிப்போனது. இப்போது இந்த வழியே நகரத்தில் இருந்த ஏராளமான தமிழ் மக்கள் தங்கள் இல்லங்களை பூட்டிக் கொண்டு தங்கள் உடைமைகளை விட்டுவிட்டு உயிர் பிழைத்தால் போதும் என மாட்டு வண்டிகளில் தங்கள் சொந்த ஊர் நோக்கி பயணம் செய்ய ஆரம்பித்து நகரை விட்டு வெளியேற ஆரம்பித்திருந்தனர். எத்தனைதான் நகரில் உள்ள செல்வந்தர்கள் ஆங்காங்கே சமூக கூடங்களில் கூட்டுச் சாப்பாடு அமைத்து அன்னதானம் ஏற்பாடு செய்திருந்தாலும் இந்த மழையால் கிடைத்த சேதமும் சோகமும் மக்களை பீதியில் ஆழ்த்தவே செய்தன. எத்தனைதான் பட்டணம் என்று பெயரிடப்பட்டு வசதிகள் செய்திருப்பது போல வெளித்தோற்றத்துக்கு தோன்றினாலும் சின்ன சின்ன வீடுகள், ஒண்டு குடித்தனங்கள், குடிசைகள் என ஏராளமான இருப்பிடங்கள் மழைக்கு பலியாகி சேதப்பட்டு கிடந்ததை மக்களால் தாங்க முடியவில்லைதான். இந்த நேரத்தில்தான் சென்ற வாரத்தில் ஒரு நாளிரவு ஜப்பான் விமானங்கள் மதராஸில், அதுவும் இந்த வெள்ளத்தண்ணீரில் குண்டு போட்டு விட்டு சென்றன என்பதை பத்திரிகைகள் மிகவும் தாமதமாக தெரிவித்ததால் அந்த பயமும் சேர்ந்து கொண்டு இந்த பட்டணத்தில் இருந்து இப்படி பயந்து சாவதை விட சொந்த ஊர் சென்று அரைகுறை உணவோடு உயிர் வாழ்வதே மேல் என்கிற எண்ணம்தான் மக்களிடையே ஓங்கியிருந்தது. அத்துடன் புரசைவாக்கம் மேற்கு பகுதியில் ஏராளமான மக்கள் வெள்ளத்தில் சிக்குண்டு இறந்து போய்விட்டனர் என்கிற செய்தி வதந்தியாக மாறி மேலும் மேலும் மழை வந்தால் மெட்ராஸ் நகரமே அழிந்துவிடும், அப்படி அழியும் காட்சியை காண வேண்டுமோ என்கிற பயமும் அவர்களிடம் சேர்ந்து கொண்டது. ஏழைகள் தங்களுக்கான ஜீவனத்தை தேடி கிராமங்களை விட்டு பிழைப்புக்காக நகரம் வந்தாலும் இவர்களால் இந்த நகரம் மேம்பட்டதே தவிர இந்த நகரத்தால் அப்படி ஒன்றும் இவர்கள் வாழ்க்கை மேம்படவில்லைதான். பணக்கார பங்களாக்களும் அதன் அருகே சின்ன சின்ன ஓட்டு வீடுகளும் ஆயிரக்கணக்கில் ஓலை குடிசைகளுமாக காணப்படும் மதராஸ் மாநகரம் இப்போது பிழைக்கவே வழியில்லாமல் திண்டாடிக் கொண்டிருக்கும் சூழ்நிலையில் இருக்கும்போது ஏழை மக்கள் எங்கே போவார்கள்? தங்கள் கிராமத்துக்குத்தான் மறுபடி போக வேண்டும் என்று நிராசையுடன் செல்ல ஆரம்பித்தார்கள். அரசாங்கம் ஏனோ செய்ய வேண்டுமே என்பதைப் போலத்தான் ஆங்காங்கே சாலைகளின் சேற்றை எடுத்து அப்புறப்படுத்தினர். மின்சாரக் கம்பங்கள் சீரமைத்துக் கொண்டிருந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை அப்புறப்படுத்தினர். நகர மேயர் பெயரில் பல கூடங்களில் மக்கள் தங்க வைக்கப்பட்டு இருந்தாலும் இன்னும் எத்தனை நாள்தான் இவர்கள் தாங்க முடியும் என்று யாருக்கும் எதுவும் தெரியவில்லை. யுத்த காலத்தில் அரசாங்கத்தை எந்த உதவியும் கோர முடியாது என்றாலும் வெள்ளை அரசாங்கமே இப்படிப்பட்ட மகா பிரளய வெள்ளத்தைக் கண்டு நடுங்கியிருப்பது போல காணப்பட்டது. இந்த ஜப்பான் குண்டுகள் வேறு கோட்டைக்கு வெகு அருகே போடப்பட்டதால் அவர்கள் தாம் தப்பிக்கவே வழிபார்ப்பார்களே தவிர இந்த சாதாரண ஜனங்களை யார் கண்டுகொள்ளப் போகிறார்கள் என்ற தெளிவான நினைப்பும் அவர்களிடையே சேர்ந்து கொண்டதுதான். நகரில் அபாயம் ஏற்படும் போதெல்லாம் சாதாரண மனிதர்கள் வெளியேறுவது சகஜம்தான். விசாகப்பட்டினத்திலும் காக்கிநாடாவிலும் ஏற்பட்ட ஜப்பானிய விமான தாக்குதல்கள் போல இன்னமும் மதராஸ் நகரத்தில் பெரிய அளவில் ஏற்படவில்லை என்றாலும் ஜப்பானின் விமானப்படை சிங்கப்பூரிலும் அந்தமானிலும் ஸ்திரமாக நிலை கொண்டு பிரிட்டிஷ் இந்திய நகரங்களை குறிவைத்து அழிப்பதை வாடிக்கையாக்கிவிட்டனர்தாம். கொழும்பு நகரில் இரண்டு முறை பெருஞ்சேதம் விளைவித்த ஜப்பானியர் இனியும் மதராஸ் நகரத்தை விட்டு வைப்பார்களா என்ற கவலையும் தாராளமாகவே இருந்தது அவர்களுக்கு. தங்களிடம் இந்த தினசரி பேப்பரோ அல்லது ரேடியோவோ எதையும் சரியாக தெரிவிக்காத நிலையில் ஊரெங்கும் உலவும் வதந்திகள் அவர்களை மேலும் பயப்படுத்தின. எத்தனைதான் அபாயச் சங்குகள் ஒவ்வொரு போலீஸ் நிலையத்திலும் ஊதுவதற்கு ஏற்பாடு செய்தாலும் மின்சாரமில்லாத மழைக்கால வெள்ளகாலத்தில் அந்த சங்குகளும் கேட்பாரற்று கிடந்தனதான். எந்த விமானமும் வராத காலத்தில் விட்டுவிட்டு ஊதி ஜனங்களை எச்சரிக்கையாக வைத்திருந்த இந்த அரசாங்கம் ஆபத்து நேரடியாக வந்தபோது இந்த அபாயச் சங்குகள் எங்கும் ஒலிக்கவில்லை. இந்த முக்கியமான விஷயத்தை வெள்ளை அரசாங்கம் ஏனோ மழை வெள்ளம் என காரணம் காட்டிவிட்டு மிகவும் அலட்சியமாக இருந்துவிட்டது கேவலம்தான். வதந்திகள் கண்டபடியெல்லாம் பரவுவதையும் இவர்களால் தடுக்க முடியவில்லை. வெள்ளத்தால் மாண்டு போன மரணச் செய்திகளையும் ஜப்பான் விமானங்கள் எந்த வேளையானாலும் மறுபடி வருவதற்கு தயாராக இருக்கின்றது என்கிற வதந்திகளையும் மக்கள் நம்பவே செய்தனர். ஏறத்தாழ பாதிப்பேர் பெரும்பாலும் ஏழை மக்கள் எப்படியாவது நகரை விட்டு நகர்ந்து செல்லவே முடிவெடுத்து அதை செய்கையில் காண்பித்துக் கொண்டிருந்தனர். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கோவிந்தன் மிகவும் மரியாதையுடன் இந்த கொடிய மழை பற்றிய இத்தனை தகவல்களையும் பேதம் பார்க்காமல் ராமநாதனிடம் விவரித்துக் கொண்டிருந்ததை நடராஜனும் கேட்டுக்கொண்டிருந்தான். அத்துடன் கவர்னரிடம் இருந்து கொண்டு வந்த கடிதம் ஒன்றையும் அவருக்கு கொடுத்தான். ராமநாதன் தனது நுங்கம்பாக்கம் வீட்டின் மாடி அறையில் கவலையோடுதான் இருந்தார். வீடாது இல்லை, பங்களாதான். பாதுகாப்புச் செயலர் வந்துள்ளார் என்றவுடன் மெட்ராஸ் ராஜதானியின் கவர்னர் சர் ஆர்தர் ஹோப் உத்தரவின் பேரில் போலீஸ் காவலர்கள் ஏற்கனவே பங்களா அருகே வாயிலில் காவல் காக்க ஆரம்பித்தனர். எதற்கு காவல்? யாரிடமிருந்து காக்க இந்த காவல் என்று சொல்லி பார்த்தும் கேளாமல் அவர்கள் அவரிடம் ஒரு காவலராவது இருக்கத்தான் வேண்டுமே என கெஞ்சி பேசி அனுமதி வாங்கினார்கள்தான். என்ன, இவர்களுக்கும் சேர்த்து சமையல் செய்து போட வேண்டும், அவ்வளவுதானே என்று ராமநாதனும் கூடவே சாப்பாடு செய்யச் சொல்லி கணேசனுக்கு அனுமதியும் கொடுத்துவிட்டார். குருசாமி வாசலிலேயே இவர்கள் வரும்போது காத்திருந்து வரவேற்றார் அல்லவா? வந்தவுடன் ஏதும் பேசவில்லைதான். நண்பரிடமும் அவரின் அன்பு மகளிடத்திலும் குசலம் விசாரித்தவர்தாம். அவர்கள் ஸ்நானோபசாரங்களும் சாப்பாடும் முடிந்த பின்னர்தாம் பேச்சை ஆரம்பித்தார். நடராஜனுக்கு குருசாமி சுமாராகத்தான் பழக்கம். குருசாமி ஆன்மீகத்தில் மிகவும் நாட்டம் கொண்டவர். எப்போதும் அதை பற்றியேதான் பேசுவார். நடராஜனுக்கு அவரை இந்த விஷயத்தில் அவ்வளவாக பிடிக்காதுதான். வழக்கப்படி ஒதுங்க பார்ப்பான், ஆனால் குருசாமி அவனை விடவே மாட்டார். எப்போது அவனைக் கண்டாலும் இறைசக்தியை பேசி புகழ ஆரம்பித்து விடுவார். கணேசன் மாமாவே தேவலை என்கிற அளவுக்கு இந்த சிவப்பழம் தன்னை தொல்லை செய்ய பார்க்கிறது என்று மனதுக்குள் நினைத்துக் கொள்வான். ஆனால் அப்படியும் தன் மனம் என்ன நினைக்கிறது என்பதை டகார் என்று தன்னிடமே சொல்லி திகைக்க வைப்பார். இவர் நிஜமாலும் ஏதேனும் சித்தரோ என்னவோ என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு அதை மறுகணமே உதறி அலட்சியப்படுத்தி விடுவான் கூட. இந்த நாட்டில் எதற்கு பஞ்சம் இருக்கிறதோ இல்லையோ, இந்த மாதிரி சாமியார்களுக்கு மட்டும் பஞ்சம் இல்லை என்றுதான் மனதுக்குள் சொல்லிக் கொள்வான். அப்படிப்பட்டவர் கூவம் நதிக்கரையின் கடைசி பகுதியிலுள்ள தன் அலுவலகத்துக்கே ஒரு நாள் தேடி வந்து அவனை வெளியே அழைத்து ஒரு பையையும் அதனுள் தண்ணீர் நிறைந்த பாட்டிலையும் கொடுத்து இந்த கோயில் பிரசாதத்தை நண்பர் ராமநாதனின் டில்லி வீட்டு விலாசத்துக்கு அன்றே உடனடியாக யார் மூலமாவது ரயிலில் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும், இந்த திரவ பதார்த்தத்தை கல்யாணியின் மூலம் சோதனை செய்து பார்த்து தகவல் தெரிவிக்க வேண்டும் எனவும், இது ரகசியம் காக்கப்பட வேண்டிய அரசாங்க வேலை போல நினைத்து செய்யச் சொன்னதையும் நினைத்து பார்த்தான். குரு மாமாவின் அத்தியந்த நண்பர், கூடவே படித்தவர் என்றாலும் மாமா அளவில் இல்லாமல் படிப்பை நிறுத்தி கொண்டவர். எந்த வேலைக்கு செல்கிறார் என்பது மாமா ஒருவருக்கே தெரியும். இவராக யாரிடமும் எதையும் சொல்ல மாட்டார். ஆனால் இந்த மாமா மட்டும் குருசாமியின் வார்த்தைக்கு மிகவும் கட்டுப்பட்டு நடப்பதுதான் விசித்திரமாகப்பட்டது நடராஜனுக்கு. எத்தனைதான் நண்பராக இருந்தாலும் இவருக்கு இத்தனை பயப்பட தேவையில்லை என்றுதான் நினைப்பான். ஆனால் மாமா இவரிடம் வைத்திருக்கும் மரியாதையும் இவரின் ஒவ்வொரு பேச்சுக்கு கொடுக்கும் மதிப்பும் அவரை எதிர்த்து ஒரு கேள்வியும் கேட்காத அளவுக்கு அவனுக்கு பழகிவிட்டது. ஆகையினால் அன்று பையுடன் வந்த குருசாமியின் வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு அலுவலகத்தில் பிரத்யேகமான அளவில் சிபாரிசு செய்து தனக்கு கீழ் வேலை செய்யும் ஒரு நம்பகமான ஆபீசரை டில்லிக்கு உடனடியாக ரயிலில் செல்ல பணித்தான். மாமா இவர்கள் எல்லோருக்கும் தலைமை அதிகாரி என்பது தெரியுமாதலால் அலுவலகத்திலும் எவ்வித எதிர்ப்பும் ஏற்படாததால் தனக்கு தெரிந்த அந்த ஆபீசருக்கு தன் மாமாவின் இல்லத்து விலாசத்தையும் கொடுத்துத்தான் அனுப்பி வைத்தான். அது இரண்டு நாட்களில் மாமாவுக்கு கிடைத்ததும் மாமா அடுத்த ஒரு வாரத்தில் சோதனை வெற்றி என்ற வார்த்தையை கேபிளாக இவனுக்கு அனுப்பி வைத்ததும்